கடந்த 32 நாட்களாக சுப்பிரமணிய புஜங்கத்தில் தினமும் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதோட அர்த்தத்தை சிந்தனை பண்ணி சந்தோஷப்பட்டு இருந்தோம். இன்னைக்கு கடைசி ஸ்லோகம், 33வது ஸ்லோகம். இந்த பலஸ்ருதி ஸ்லோகம், அதை சொல்லத்துக்கு முன்னாடி இந்த சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லி, நமக்கு பகவான் இந்த அளவில் நம்மளை வச்சுருக்கான் அப்படிங்கிற திருப்தியும் அதனால் ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருந்தாலே நமக்கு மேலும் மேலும் நமக்கு க்ஷேமம் ஏற்படுது. இந்த ஸ்தோத்திரங்களோட பர்பஸே அதுதான். நம்ம பகவானை ஸ்தோத்திரம் பண்ணோம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணோம்னா அவருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க போதில்ல, எனக்கு சாப்பிட்றதுக்கு நீ இந்த அன்னத்தை கொடுத்தியே, இன்றைக்கி இந்த பழங்களை கொடுத்தியே அப்படின்னு அவர் முன்னாடி படைச்சி நமஸ்காரம் பண்ணி அந்த நன்றியோடு அது அவருடைய ஆசீர்வாதமாக அதை ஏற்றுக்கிறதுங்கிறது தான் நைவேத்தியம். அந்த மாதிரி பகவான ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னா அந்த நன்றி உணர்ச்சியால் வர வார்த்தைகள் தான் அந்த ஸ்தோத்திரங்கிறது. அப்பேற்பட்ட சுப்பிரமணிய புஜங்கம் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம். எனக்கே இந்த கொஞ்சம் ஆழ்ந்து படித்தபோது நிறைய தெரிஞ்சுட்டேன் நான். அந்த நன்றியோட நான் இந்த 33வது ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். புஜங்காக்கியவருத்தேன க்ளுப்தம் ஸ்தவம் யஃப் பட்டேத் பக்தியுக்தா குஹம் சம்ப்ரணம்யா சபுத்திரம் களத்திரம் தனம் தீர்க்கமாயுஹு லபேத் ஸ்கந்தசாயுஜ்யமந்தே நரஸ்ஸஹா. ஆக்கியான பேர் அப்படின்னு அர்த்தம். புஜங்காக்கிய, புஜங்கம் என்ற பெயரை கொண்ட விருத்தத்தில் அமைந்திருக்கும், விருத்தேன க்ளுப்தம், விருத்தத்தில் அமைந்திருக்கும் ஸ்தவம், இந்த ஸ்தோத்திரம். யஹா படேத், எவன் இதை பக்தியுக்தா பக்தியோடு கூட படிக்கிறானோ, குஹம் சம்பிரணம்ய முருகப்பெருமானை வணங்கி இந்த ஸ்தோத்திரங்களை, இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எவனொருவன் படிக்கிறானோ, இது இந்த சம்பிரணம்ய அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நமஸ்காரம் பண்ணி, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நமஸ்காரம் பண்ணி இதை பாராயணம் பண்ணுறதுன்னு ஒரு முறை இருக்குன்னு சொல்வா பிரிவா. அவன் சபுத்திரம் களத்திரம், அவன் பிள்ளைகளோடும் மனைவியோடும் தனம் செல்வத்தோடும் தீர்க்காயுகு தீர்க்கம் ஆயுகு நீண்ட ஆயுஷோடும் லபேத் இவை எல்லாவற்றையும் அடைந்து முடிவில் அந்தே சஹா நரஹா முடிவில் அந்த மனிதன் ஸ்கந்த சாயுஜ்யம் அடைவான், அவன் முருகப்பெருமானுடைய சாயுஜ்ய பதவியையும் அடைவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது சத்தியம் அப்படிங்கிறது, என் கண் முன்னாடி நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா 80 வருஷங்கள் வாழ்ந்தார். அவருக்கு நல்ல ஹெல்த் இருந்தது, தீர்க்காயுஸ், கடைசி வரைக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுண்டு, வியாதிகளெல்லாம் ரொம்ப அவரை தொல்லை பண்ணல. கடைசி ஒரு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது, ஆனால் அது வரைக்கும் அவரால் எல்லாம் தன் காரியங்களை தானே பண்ண முடிஞ்சது. புத்தி ரொம்ப தெளிவாக இருந்தது, எல்லார்கிட்டேயும் அளவற்ற அன்போடு கருணையோடு இருந்தார். எங்கள் அப்பா பேர் சுந்தரேஷ சர்மா, சுந்தரம்னு கூப்பிடுவா. அவர் தினமும் காத்தால சிவ பூஜை பண்ணுவார், ஒரு 2 மணி நேரம் நிதானமாக சிவ பூஜை பண்ணுவார். சாயங்காலத்தில் திருப்புகழ் பாராயணங்கள் பண்ணுவார். திருவல்லிக்கேணியில் முருகன் திருவருட்சங்கம் அப்படின்னு ஒரு ஆரம்ப ஃபவுண்டர் மெம்பர் எங்கள் அப்பா, 68 வருஷங்களாக இருக்குது. அந்த சங்கத்தில் வார வாரம் ஒரு பஜனையாவது ஏற்பாடு பண்ணுவார். அந்த திருப்புகழ் பஜனையில் போய் கலந்துப்பார். திருப்புகழில் ரொம்ப அவருக்கு இஷ்டம். திருநெல்வேலியில் பிறந்தவர், அதனால் திருச்செந்தூர் குலதெய்வம், அடிக்கடி திருச்செந்தூருக்கு போயிருக்கோம். அவருக்கு இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி மனைவி குழந்தைகள் பணம், பணம்னா அந்த காலத்தில் மனுஷா பணம்னா பேங்க்கில் 100,000 கோடி சேர்த்தாதான் பணம்னு நினைக்கல. அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். அது மாதிரி ஆற்றுல காலேஜில் சேரணுமா அதுக்கு அப்போ பணம் இருந்தால் சரி, குழந்தை கல்யாணமா அதுக்கு அப்போ பணம் கையில் வந்து சேர்ந்ததுன்னா ஆஹா முருகா அப்படின்னு தான் பணத்தை நினச்சா, தவிர நிறைய சேர்த்து வச்சுட்டா தான் பணம்னு நினைக்கல. அப்படி எங்கள் அப்பா வந்து பணக்காரராக இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் நாங்களாகவும் சேர்த்து வேலைக்கு போய் சேர்த்து கொடுத்த பின்ன நிறைய தான தர்மங்கள் பண்ணார். அது மாதிரி அவருக்கு பணத்துக்கான இல்லாத போதே பரோபகாரம் பண்ணுவார், கொஞ்சம் கையில் பணம் வந்தபோது தாராளமாக நல்ல காரியங்கள் நிறைய வைதிகத்துக்கும் பண்ணுவார், ஏழைகளுக்கும் கொடுப்பார். அன்னதானம் பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப ஆசை, அதனால் நிறைய ஆற்றுல கூப்பிட்டு சாப்பாடு போடுறது அதுவும் பண்ணுவார். அந்த கோயில்களில் அன்னதானத்துக்கு கொடுப்பார். அப்படி தனம் தீர்க்காயுஷு எல்லாம் இருந்தது. அவர் முடிவில் அவர் அன்னைக்கு சாயங்காலம் சித்தி அடைஞ்சார்னா, காத்தால எங்கிட்ட மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே தொகை புறவியில் தோன்றி நிற்பாய் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அந்த ரூமில் இருந்தார், பக்கத்து ரூமில் பெட்டை சாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து ரூமுக்கு மாற்றினா. அவர் பக்கத்து ரூமில் படுத்துட்டு இருந்தபோது அவர் கண்ணுக்கு முன்னாடி அங்கே ஒரு 100 வருஷம் பழைய ஒரு முருகர் அருமுக சுவாமி படம், எதிரில் அருணகிரிநாதர் நின்று கை கூப்பின்னு இருக்க மாதிரி பின்னாடி கோயில், அந்த படத்தை பார்த்துட்டே இருந்தார். இந்த தொகை புறவியில் தோன்றி நிற்பாய்ங்கிற வார்த்தை சொன்னார். அப்படி அவர் ஸ்கந்த சாயுஜ்யம் அடைஞ்சாருங்கிறத நேராக பார்த்தோம். இதில் என்னென்னா, குஹம் சம்பிரணம்யா அப்படின்னு குஹனை மிகவும் வணக்கத்தோடு இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுபவன் அப்படின்னு வருது. எங்கள் அப்பா இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறவா முருகபக்தியோடு இருக்கிறவா இருக்கா, ஆனால் சுவாமிகள் சொல்வார் முருகபக்தி பண்ணால் எப்படி இருக்கணுமோ அப்படி உங்கள் அப்பா இருக்கார் அப்படின்னு, நீ அவரை பார்த்துக்கோ. அதாவது சுவாமிகள் பெரிய மகான ஞான வைராகியத்தோட உலக பாசங்களெல்லாம் விட்டு இருந்தார். எங்கள் அப்பா பேரம்பேத்திகளை கொஞ்சிட்டு அவருக்கு கிடைச்ச வரங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தார். அதனால் சுவாமிகள் சொல்வார் என்னளவுக்கு, அதாவது நான் இப்படி புரிஞ்சுட்டேன், என்னளவுக்கு நீ ஞான வைராகியம் இல்லைனாலும் உங்கள் அப்பா மாதிரி வாழ்க்கையை நான் அனுபவிக்கும்போது மனசை முருகர்கிட்டே வச்சுருக்கார். அது தவிர அவருக்கு ஆத்ம குணங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு நீ வந்தாலே இந்த ஜென்மம் ரொம்ப பெரிய உனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார் நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய அந்த ஆத்ம குணங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அவர் பூஜை பண்ணார், திருப்புகழ் பாராயணம் பண்ணார், அதுக்கு மேலே ஆகார நியமம், வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டார், ஹோட்டலில் சாப்பிட மாட்டார், ரொம்ப நல்லா சாப்பிடுவார், திருப்தியாக சாப்பிடுவார். என்னென்ன சமைக்கலான்னு பிளான் போட்டு கறிகாய் வாங்கிட்டு வந்து சமைச்சு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவார். ஆனால் அனாச்சார வஸ்துக்களை சேர்க்க மாட்டார். கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தார், 1 பைசா லஞ்சம் வாங்கினது கிடையாது. ஆனால் அவருக்கு பரபரப்பே கிடையாது, எந்த ப்ரொமோஷனும் ட்ரான்ஸ்ஃபரும் வேண்டாம்னு சொல்லி அந்த கிளர்க் வேலையில் சேர்ந்து கிளர்க் வேலையில் ரிட்டையர் ஆனார். ஆனால் எல்லாத்தையும் நல்ல பேர், சத்தியம், அந்த பொய்யே பேச மாட்டார், அதிகம் பேசவே மாட்டார். அவர் ரொம்ப மௌனி முனிவர் மாதிரி தான் அவர். மொத்த நான் பிறந்து அந்த எனக்கு 48 வயசுக்குள்ளே என்கிட்டயே 10 வார்த்தை தான் பேசியிருப்பார் எனக்கு தோணும், அவ்வளவு கொஞ்சமாக பேசுவார். ஆனால் பேசினா ரொம்ப இனிமையாக பேசுவார், ஒருத்தரை புண்படுத்த மாட்டார், ஒருத்தர் மேலே குத்தம் சொல்ல மாட்டார், குற்றமே பார்க்க மாட்டார். எப்படி தான் இப்படி இருக்காரோன்னு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு காத்தாலேருந்து சாயங்காலம் என்னடா பேசணும்னு யோசிச்சு கணக்கு எடுத்து பார்த்தா 100க்கு 90 மற்றவா மேலே குத்தம் சொல்லதாக இருக்குது. மற்ற 10 சென்டென்ஸ் வந்து ஏதோ ஃபேக்டை சொல்கிறதா இருக்கே தவிர மற்றவாளை பாராட்டி என்கரேஜ் பண்ணி இனிமையாக பேசுகிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது. ஆனால் அவருக்கு இயல்பாக வந்தது அது, எல்லார்கிட்டேயும் ஒரு நல்லதை பார்த்து அதை வந்து எடுத்து சொல்லி அவளை வந்து என்கரேஜ் பண்ணுவார். அதை அவள் லைஃப் டைம் அதை பிடிச்சிட்டு அவள் ஃபாலோ பண்ணுவாள், அதை பார்த்துருக்கேன். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவர் வேஷ்டி தான் கட்டி, இந்த லைஃப் முழுக்க பேண்ட்டு போடுறது கிடையாது, வேஷ்டி அங்கவஸ்திரம். ஆஃபீஸ் போகும்போது கொஞ்ச நாள் சட்டை போட்டிருந்தார், ரிட்டையர் ஆன பின்னா கடைசி வரைக்கும் 20 வருஷம் சட்டையே போடலை. இருக்கிற இடமும் ரொம்ப சிம்பிளான பிளேஸில் தான் இருப்பார். அவரோட தேவைகள் ரொம்ப கம்மி, அதிகமான பொருள் சேர்க்க மாட்டார். லைஃப் முழுக்க அவர் வந்து சினிமா பார்த்தது கிடையாது. கெட்ட பழக்கங்கள், சீட் ஆடுறதோ புகையில போடுறதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாத்விகம்னா அவ்வளோ சாத்விகமாக இருந்தார். தான் ஆச்சாரமாக இருப்பார், மற்றவாளை இங்கே நிற்கிறே அங்கே நடக்கிறே இது தொட்டே கையெலும்பு இன்னும் பேசவே மாட்டார். அவர்கிட்ட வந்து சொல்லுவார், நீங்கள் சஷ்டி பூஜை பண்ணும்போது இவெல்லாம் வரா. அவர் சொல்லுவார், எனக்கு புஷ்பம் இருக்குது, முருகன் இருக்கா, நான் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை பண்ணுறேன், என்கிட்ட இந்த மாதிரி எல்லாரும் திருத்தறதுக்கு எனக்கு நேரம் இல்லையப்பா அப்படின்னு விடுவார். யாராக ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிற வந்தால் உனக்கு முடிஞ்சால் பழகு, இதெல்லாம் பகுளம்தான், நீ பார்த்துக்கோன்னு விடுவார். அப்படி அவர் வந்து தனக்கு தன் கண்ணில் முருகன் புஷ்பம் அர்ச்சனை அப்படி பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப தயாள குணம், ரொம்ப பரோபகாரம். இதே நேரத்தில் நான் சொல்ல மாதிரி பேரம்பத்திகளோடு கொஞ்சிட்டு ரொம்ப சௌலபியமாகவும் இருந்தார். ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தார். அப்படி அந்த சிவன் சார் புக்கில் சொல்கிற மாதிரி சாது குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அதோடு அந்த பக்தி இருந்ததுனால இந்த காலத்து அவர் எஸ்எல்சி தான் படித்தார், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கற்றுட்டு வேலைக்கு போயிட்டார், அதிலே ரிட்டைன் ஆனார். ஆனால் இந்த காலத்து படிப்பு படிக்கலே தவிர வேதம் படிச்சுட்டே வந்தார். 4 காண்டம் வேதம் படித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவார், ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பவமானம் படிப்பார், துவாதசிக்கு தைத்திரி உபனிஷத் பாராயணம் பண்ணுவார், நித்தியம் ருத்ரம் சமக்கும் சூக்தாதிகள் சொல்லி பூஜை பண்ணுவார். அப்படி எது உண்மையான படிப்போ அதை படிச்சிருந்தார். 75 வயசில் கந்தர் அலங்காரம் முழுக்க மனப்பாடம் பண்ணார். அப்படி அவருக்கு வந்து எது புத்தியை வாங்கினின் பதாம்புயத்தில் புகட்டி அன்பால் முக்தியை வாங்க அறிகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி புத்தி எது கொடுத்துருக்கான்னா அதை வந்து பகவானோட காரியத்தை பண்ணி முக்தியை வாங்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான். அது அவர் பண்ணினார். இந்த உலக படிப்பை அவர் ரொம்ப சட்டம் பண்ணலை. அப்படி ஒரு பெரியவர் இந்த முருகபக்தியினால் அவருக்கு இந்த பலஸ்ருதி சொன்ன எல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். அவருக்கு பிள்ளையாக பிறந்தது ஒரு பாக்கியம். அதனால்தான் அவர் களத்திரம் சுதா பந்துவர்க்க பசுர்வா நரோவாதனாரி கிருஹேஜே மதியாக யஜந்தோ நமந்தா ஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரந்தஸ்டே சந்து சர்வே குமாரா அப்படின்னு வேண்டிட்டு இருப்பார். என்னை சேர்ந்தவா எல்லாரும் முருகபக்தியோடு இருக்கணும்னு. அதனால் இந்த சுப்பிரமணிய உஜங்கத்தை எடுத்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு இந்த அவருக்கு இந்த 33 நாள் நடந்த இந்த உபன்யாசத்தை அவருக்கு அஞ்சலி ஆக்குகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா.